நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. செப்டம்பர் மாதம் 24 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கையை, பின்னர் தொடரும் செய்திரங்கத்தில் இலங்கை தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் பேரவை சார்பில் நடைபெற்ற பேரணி.
ஆட்சியில் அல்லது அதிகாரத்தில் உள்ள எவரையும் எதிர்த்து நடத்தப்படும் பேரணி அல்ல. மத்திய அரசை எதிர்த்து இதை நடத்தவில்லை, சிங்கள சகோதர சகோதரிகளை எதிர்த்து நடத்தவில்லை, பௌத்த சங்கத்தினரை எதிர்த்து நடத்தவில்லை.
தமிழகத்தின் கோவை நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து போலீசார் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த பேட்டி.
போன்ல சொல்றாங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல செய்தி வருது, பேஸ்புக்ல வருதுங்கிறத வைத்து ரூமர் வச்சுதான் இந்த மாதிரி பேசி வருது. இந்த மாதிரி ரூமர் கிரியேட் பண்றது ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கோம்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமீலா கிருஷ்ணன் மற்றும் அறவாழிலம் பருதி.
ரஷ்யாவின் ஆதரவுடன் அலப்போ நகரில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி வரும் சிரிய அரச படையினர் கிளர்ச்சியாளர்களின் பலமாக உள்ள பகுதி ஒன்றை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. ஹான்ட்ரட் முகாம் என்று அழைக்கப்படும் பகுதி வடக்கில் இருந்து வரும் ஒரு வழியை மேலிருந்து பார்க்கவல்ல கேந்திரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேட்டுப்பாங்கான தளத்தில் அமைந்துள்ளது. இதற்கிடையில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள அலப்போவின் சுற்றுப்புறங்களில் பலத்த வான்வழி தாக்குதல்கள் தொடர்கின்றன.
சிரியாவில் யுத்த நிறுத்தத்தை மீண்டும் புதுப்பிப்பது என்பது ரஷ்யா மட்டும் வழங்கக்கூடிய ஒருதலைப்பட்சமான சலுகைகளை சார்ந்ததல்ல என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லவ்ரோவ் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் அனைத்து தரப்பினரும் ஈடுபடக்கூடிய கூட்டு முயற்சி ஒன்று வேண்டும் என்று லவ்ரோவ் கூறியிருக்கிறார். அல் கைதா தீவிரவாத வலையமைப்புடன் அத்தொடர்பில் உள்ள போராளிகளிடமிருந்து சிரியாவின் மிதவாத எதிர்ப்பு குழுக்கள் பிரிந்து வர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
ஆப்பிரிக்க அமெரிக்க வரலாறு கலாச்சாரத்திற்கான முதல் தேசிய அருங்காட்சியகத்தை அமெரிக்க அதிபர் ஒபாமா அதிகாரப்பூர்வமாக இன்று திறந்து வைக்கிறார்.
This weekend we'll dedicate the newest American icon on
Washingtonil ulla National Mallil inda arungatchiyagam ulladu. Idu Amerikavukkum matrum inda naattirkkum mudhalil adimigalaga vanda makkalukkum ulla sikkalana uravai vivarikkum idamaga ulladu. Adimaippaduthappatta Africa Amerikargalal seiyappatta irumbu velai paadugalin adipadaiyilana vengala niramulla pinnal vadiva velai paadu inda kattidathai chutri amaikkappattulladu.
Britainil edirkatchiyana தொழிற்கட்சி உறுப்பினர்கள் இடதுசாரியாளரான ஜெரமி கோர்பனை ஒரு கடும் போட்டியை தொடர்ந்து மீண்டும் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். ஜெரமி கோர்பன் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை 62% உயர்த்தி அவருடைய ஒரே போட்டியாளரான ஓவன் ஸ்மித்தை வீழ்த்தினார். முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பேசிய ஜெரமி, எம்பிக்கள் உட்பட அனைவரும் தன்னுடைய தலைமையின் கீழ் ஒன்றிணையுமாறு வலியுறுத்தினார்.
My responsibility as Labour leader is to unite this party.
இதற்கு முன் அவருடைய தலைமையின் கீழ் இருந்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை நம்பிய சில தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர் பதவியிலிருந்து அவரை வெளியேற்ற விரும்பினர்.
ரிஃப்ட் வேலி காய்ச்சல் என்ற மிகுந்த அளவில் தொற்று ஏற்படுத்தும் ஒரு வைரஸ் நோய் பரவலால் பாதிக்கப்பட்ட சமூகங்களிடையே பணி செய்ய நீஜர் செஞ்சிலுவை சங்கம் 60 தன்னார்வ தொண்டர்களை திரட்டியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் பிற்பகுதியிலிருந்து 23 நபர்கள் இறந்துவிட்டார்கள் என்றும் 60 பேருக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது என்றும் நீஜோர் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் கால்நடை மேய்ப்பவர்கள். ஏராளமான மாடுகள், ஆடுகள் மற்றும் ஒட்டகங்கள் இந்த நோயால் இறந்துள்ளன என்று செய்திகள் வெளியாகியுள்ளன.
பின்லாந்தில் அதிகரித்து வரும் இனவெறி மற்றும் வலதுசாரி தீவிரவாத வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு நடைபெற்று வரும் பேரணிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வருகின்றனர். பின்லாந்து தலைநகர் ஹெல்சிங்கியில் சுமார் 15,000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் கூறியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் மக்களின் 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மக்கள் பேரவை சார்பில் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. அது குறித்த செய்திகளை தருகிறார் மாணிக்க வாசகம்.
உலக தமிழ் என்ற மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த பேரணிக்கு ஆதரவளிக்கும் வகையில் யாழ் நகரில் வர்த்தகர்கள் கடை அடைப்பை மேற்கொண்டிருந்தனர். தமிழ் மக்கள் பேரவை இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் நல்லூர் ஆகிய இடங்களில் இருந்து ஆரம்பமாகிய அணிகளின் பேரணி யாழ் முற்றவழியில் சென்று பொதுக்கூட்டத்துடன் முடிவடைந்தது. தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவரும் வடமாகாண முதலமைச்சருமாகிய விக்னேஸ்வரன் அவர்கள் இங்கு முக்கிய உரையாற்றினார்.
இந்த பேரணி வரலாறு காண ஜனநாயக பேரணி, ஆட்சியில் அல்லது அதிகாரத்தில் உள்ள எவரையும் எதிர்த்து நடத்தப்படும் பேரணி அல்ல. மத்திய அரசை எதிர்த்து இதை நடத்தவில்லை, சிங்கள சகோதர சகோதரிகளை எதிர்த்து நடத்தவில்லை, பௌத்த சங்கத்தினரை எதிர்த்து நடத்தவில்லை, ஏன் இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து கூட நடத்தவில்லை. கொள்கை அளவில் அவர்கள் எம்மை ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். பலர் எம்முடன் இங்கு வந்தும் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சந்தர்ப்பம் சரியானதா என்றுதான் கேட்கின்றார்கள். அதில் எமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்றது, அவ்வளவுதான்.
அரசியல் தீர்வு காண்பதில் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என விக்னேசன் அவர்கள் இங்கு வலியுறுத்தினார்.
இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டி அழகை உறுதிப்படுத்தும் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இறுதி தீர்வு கட்டியமைக்கப்பட வேண்டும். காணி, போலீஸ், நிதி போன்ற அதிகாரங்கள் முழுமையாக எனக்கு வழங்கப்பட வேண்டும். இதனை சர்வதேச நாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும். ராணுவம் படிப்படியாக குறிப்பிட்ட காலத்தினுள் வாபஸ் பெற வேண்டும். சட்டத்திற்கு புறம்பாக புத்தவிகாரிகள் சிலைகள் அமைப்பது நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக நடைபெற வேண்டும். காணாமல் போனோர் பற்றிய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் வலியுறுத்தத்தான் இந்த பேரணி.
புதிய அரசியல் அமைப்பும் நல்லிணக்கமும் புரிந்துணர்வுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார்.
எமது கரிசனைகளை கருத்தில் கொள்ளாது அவற்றிற்கு தீர்வை காணாமல் நல்லிணக்கம் பற்றியும் புதிய அரசியல் யாப்பு பற்றியும் பேசுவது கரத்தை குதிரைக்கு முன் பூட்டுவதற்கு ஒப்பானது. எமது சிங்கள சகோதர சகோதரிகள், ஏன் எமது ராணுவ கடற்படை விமானப்படை சகோதர சகோதரிகள் எமது மனோநிலையை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். நாங்கள் இங்கு கூறுவதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம், புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த பேரணியையொட்டி தமிழ் மக்கள் பேரவை கோரிக்கைகள் அடங்கிய பிரகடனம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது. யுத்தத்திற்கு பின்னர் வடபகுதியில் பெரிய அளவில் இடம்பெற்ற இந்த பேரணியின் போது காவல்துறையினர் எவரும் காணப்படவில்லை.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். கோவை நகரில் இந்து அமைப்பின் பிரமுகர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து நேற்று அங்கு பெருமளவு வன்முறை ஏற்பட்டது. இதையடுத்து பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டனர். இன்று சில பகுதிகளில் வர்த்தக நிறுவனங்கள் திறக்கப்பட்டன. ஆனால் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே கோவை நகரில் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கோவை நகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நல்ல அமைதியா இருக்கு, எல்லா கடைகள் திறந்திருக்கு, எல்லா போக்குவரத்து எல்லாம் சீரா போயிட்டு இருக்கு.
சோ இது தொடர்பாக வந்து எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் சார் இதுவரைக்கும்?
இல்லையா, குற்றவாளிகள் நம்பர் முக்கியம் இல்ல, யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போட்டோகிராஃபர் இருக்கு, வீடியோகிராஃபர் இருக்கு, யார் யாரெல்லாம் எந்தெந்த தவறு செஞ்சிருக்காங்கிறத கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கிறோம். எல்லாத்தையுமே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்கிறோம்.
இப்போ இன்றைக்கு வந்து காலையில் திறக்கப்பட்ட கடைகள் பிற்பகல் வந்து இப்போ மீண்டும் வந்து அடைக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. அது ஏதா உண்மையா?
அது ரூமர் தான். ரூமர் வந்து அவங்களே அது அங்கே வருதா இங்கே வருதாங்கிறது ரூமர் எல்லாம் வந்து அடைக்கிறேன். பட் எந்த சின்ன இன்சிடென்ட் கூட, சிறிய இன்சிடென்ட் கூட சிட்டியில் இல்லை. சிறிய இன்சிடென்ட் கூட கடை அடைக்க சொல்றதோ கடையை மறைக்கிறதோ கடை எதுவுமே இல்லை சிட்டியில். ரூமர் யாரோ ஃபோனில் சொல்கிறாங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் செய்தி வருது, ஃபேஸ்புக்கில் வருதுங்கிறத வைத்து இந்த மாதிரி பண்ண ரூமர் வச்சு தான் இந்த மாதிரி பேசி வருது.
சரி,
கூட யார் யார் இந்த மாதிரி ரூமர் கிரியேட் பண்ணுறதுன்னா ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கிறோம்.
பாதுகாப்பு பணியில் வந்து எவ்வளவு போலீஸார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்?
போதுமான அளவு போலீஸ் இருக்கிறாங்க. பக்கத்து மாநிலங்கள்லேருந்து, பக்கத்து மாவட்டங்கள், மாநிலம் கிடையாது, மாவட்டங்கள்லேருந்து டிஎஸ்பி அப்புறம் எஸ்டிஎஃப்லேருந்தெல்லாம் போதுமான காவலர்கள் அதிகாரிகள் எல்லாம் இப்போ சட்ட ஒழுங்கு நிலையமே கட்டு வைக்கிறதுக்கு தேவையான அதிகாரிகள் இருக்கிறாங்க.
நேற்றைக்கு வந்து நடந்த பல சம்பவங்கள் போது சில இடங்களில் வந்து காவலர்கள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அது தொடர்பாக சில வீடியோக்கள் கூட சில வந்திருக்கு. அது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு?
இல்லை, நிறைய குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சிருக்கிறோம். யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க, நேற்றைக்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இன்றைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம சில இடங்கள்ல வந்து குறைந்த காவல் வகைகள் இருக்க இடங்கள்ல ஸ்ட்ரெந்தன் பண்ணிருக்கிறோம். அதிகமா போலீஸ் போட்டு படுத்துற அந்த இடத்துல இந்த அசம்பாவம் நடக்காம பாத்துக்கிறோம். தவறு செஞ்சிருக்காங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த சுட்டு எடுத்து எல்லாருக்குமே நடவடிக்கை எடுப்போம்.
இல்ல, நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த குறிப்பா வந்து காவலர்கள் சில இடத்துல வந்து நடவடிக்கை எடுக்காம வந்து வேடிக்கை பார்த்ததா தகவல் இருக்கு, அது சம்பந்தம் உங்களுக்கு புகார் ஏதாவது வந்திருக்காங்க?
தகவல் என்னன்னு தெரியல எனக்கு, பட் நீங்க தகவல் என்ன டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு செக் பண்ணிடுறோம்.
கோவை நகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ். அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதல்வரின் உடல்நிலை குறித்த குறிப்பை வழங்குகிறார் முரளிதரன்.
உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார். முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று முன்தினம் இரவில் திடீர் உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவின் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனையின் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவித்தது. இன்று வெளியிடப்பட்ட மருத்துவமனையின் செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் தற்போதும் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் வழக்கமான உணவுகளை சாப்பிடுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டுள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு கடுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நோயாளிகளும் மருத்துவ பணியாளர்களும் தகுந்த ஆவணங்களை காட்டிய பிறகே மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நேற்று முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி வெளியானதும் மருத்துவமனை அமைந்துள்ள கிரீம் சாலையில் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பெரும் எண்ணிக்கையில் குவிந்ததால் அந்த சாலை மூடப்பட்டது. ஆனால் இன்று போக்குவரத்திற்கு அந்த சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் குணமடைய வேண்டுமென அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.
முரளிதரன் வழங்கிய குறிப்பை கேட்டீர்கள். அடுத்து மதுரை மாவட்டம் கீழடியில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் சங்ககால நகரம் இருந்ததை உறுதி செய்யும் பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அதே பகுதியில் கல அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. அது குறித்து மீண்டும் முரளிதரன்.
மதுரையை அடுத்துள்ள கீழடி அகழ்வாராய்ச்சி தளத்தில் கண்டெடுத்த அரும்பொருட்களை காட்சிப்படுத்தும் விதத்தில் அந்த இடத்திலேயே கல அருங்காட்சியகம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. மதுரை நகரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கீழடி என்ற கிராமத்தில் கடந்த 2014 இந்திய தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் இரண்டாம் கட்ட ஆய்வு இந்த மாத இறுதியோடு முடிவுக்கு வருகிறது. இதுவரை இங்கு கிடைத்திருக்கும் கட்டடத் தொகுதிகளும் பொருட்களும் இங்கு ஒரு சங்ககால நகரம் இருந்ததற்கான சான்றுகளை தந்திருப்பதால் மேலும் ஆய்வுகளை தொடர இந்திய தொல்லியல் துறை ஆலோசித்து வருகிறது. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் 5000 மேற்பட்ட அரும்பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பூமிக்கு அடியில் புதைந்து கிடந்த பல கட்டடத் தொகுதிகளும் தோண்டி எடுக்கப்பட்டன. இந்த கட்டடத் தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்தே பள்ளி மாணவர்களில் துவங்கி பொதுமக்கள் வரை கூட்டம் கூட்டமாக பலரும் வந்து இந்த பகுதியை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மாத இறுதியோடு இங்கு ஆய்வுப் பணிகள் நிறைவடைவதால் தோண்டி எடுக்கப்பட்ட பகுதிகளை மூடுவதற்கு இந்திய தொல்லியல் துறை முடிவெடுத்துள்ளது. ஆனால் இந்த பகுதியை மூடக்கூடாது என்றும் அவற்றை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்றும் பலரும் கோர ஆரம்பித்துள்ளனர். இங்கு கிடைத்த பொருட்களை வைத்து ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரி வருகின்றனர். இங்கு அருங்காட்சியகம் அமைக்க 2 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி தர வேண்டுமென தமிழக அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டும் அது குறித்து பதிலேதும் கிடைக்கவில்லை என்கிறார் சாகித்ய அகாதமி பரிசு வென்ற எழுத்தாளரும் கீழடி ஆய்வில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருபவருமான சு வெங்கடேசன்.
ரெண்டு வருடமும் சேர்த்து 5200 தொல்பொருட்கள் கிடைத்திருக்கு. இது வந்து அநேகமா தென்னிந்தியால இவ்வளவு பழமையான பொருட்கள் இவ்வளவு இதுவரைக்கும் கிடைக்கல. அதை வந்து உடனடியாக ஒரு சைட் மியூசியம் வைப்பதன் மூலம், அதாவது கல அருங்காட்சியகத்தை உருவாக்குவதன் மூலம் அந்த பொருட்களை இங்கே வைத்து மக்களுக்கு பாதுகாத்து கொடுக்கவும் உதவியாக இருக்கும். மத்திய தொல்லியல் துறையினுடைய அகலாய்வு பிரிவு அப்படி ஒரு சைட் மியூசியம் வைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கு வந்து 2 ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டியது மாநில அரசு. ஆனா கடந்த 2 வருடமாக அதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டும் மாநில அரசு இப்ப வரைக்கும் நிலம் கொடுக்க மறுக்குது. வேற வழி இல்லாம இப்ப அந்த பொருட்களை முழுக்க அவங்க அவங்களுடைய அலுவலகமான மைசூர்ல இருக்கிற கிட்டவனுக்கு கொண்டு போக போறாங்க.
இன்று அந்த பகுதியை பார்வையிட்டு திரும்பிய தமிழ் மையம் அமைப்பைச் சேர்ந்த ஜெகத் காஸ்பர் அரசு முயற்சி எடுக்காவிட்டால் தாங்களே அதற்கு முயலப்போவதாக தெரிவித்தார்.
ஒரு சிறு அமைப்பாக மனு அனுப்பி இருக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் தெரிந்தவர்கள், அதிகாரிகள், நண்பர்கள் இவர்கள் ஊடாக சில முன்னெடுப்புகளை செயல்படுத்த வைக்க முடியுமா என்று முயற்சி செய்து வருகின்றோம். அது நடக்கவில்லை என்றால் ஒரு பொது சமூகமாகவே இணைந்து குறைந்தபட்சம் இந்த 1/2 ஏக்கர் நிலப்பரப்பு ஏனும் ஒரு வாங்கி பொது சொத்தாக மாற்ற முடியுமா என்கின்ற யோசனையையும் முன்வைக்கின்றோம். இப்படி பல்வேறு முயற்சிகள்
தமிழகத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் பெரும்பாலும் இறந்தவர்களை புதைக்கும் இடங்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முதன்முறையாக கீழடியில் 2000 முற்பட்ட வாழிடம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
முரளிதரன் வழங்கிய குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. அடுத்து ஒரு அறிவிப்பு. நேயர்களே, செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற வேண்டிய நேய நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் மூலமாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.